இன்றைய சத் சங்கத்தை நான் இப்போது தொடங்குகின்றேன். இந்த சத் சங்கத்திற்கு எனக்கு இந்த சத் சங்கத்தை நடத்துவதற்கு என்னுடைய குருமார்களின் ஆசி, பாபாஜியின் ஆசி, 15 சித்தர்மார்களின் ஆசியை வேண்டிக் கொண்டு இந்த சத் சங்கத்தை தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர், அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமணி, திருப்பதி கொங்கணவர், கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர், சோதியரங்க சட்டமுனி, கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லும் மட்டுக்குடியில் வான்மீகரோடு, நெற்றால் காசிநந்தி தேவர், நெற்றால் காசிநந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சீதி வைத்தீஸ்வரன் கோவில் தென்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரம் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரம் குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரிய பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய கிரியா யோகா சத்சங்கத்தை நாங்கள் எங்களுடைய இளைய தலைமுறைக்கு எவ்வாறு இந்த கிரியா யோகத்தை எடுத்து சென்று அவர்களுடைய பிற்கால வாழ்க்கையில் அவர்கள் இந்த கிரியா யோகத்தை ஆர்வத்துடன் செய்யலாம், செய்வதற்குரிய எல்லா முயற்சிகளும் நாங்கள் எடுக்க வேண்டும். அது எங்களுக்கு மாத்திரமல்ல, அந்த முயற்சி உதவி செய்வது எங்களுடைய தலைமுறையினருக்கும், அதாவது எங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுக்கும் இந்த கிரியா யோகம், பாபாஜியின் உன்னதமான கிரியா யோகம் சென்று அடைய வேண்டும் என்று நினைத்து இந்த சற்சங்கத்தில் சில விஷயங்களை குழந்தைகளுக்காக, நீங்கள் பெற்றோர்களாக இருந்தால் உங்கள் மூலமும், நீங்கள் பெற்றோர்களின் பெற்றோர்கள் அதாவது பேரர்களாக இருந்தால் அந்த முறையிலும் அவர்களுக்கு, உங்களுக்கு முடிந்த அளவில் இதை அவர்களுக்கு இலகுவான பாணியில் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த சத்சங்கம் நடைபெறுகின்றது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வாழும்போது ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது கிரியா யோகத்தில். அதன் கருத்து லிவ் இன் த ப்ரசன்ஸ், நிகழ்காலத்தில் வாழுங்கள். அதை பற்றி விரிவாக பார்த்து விட்டோம், மீண்டும் மீண்டும் பார்ப்போம். ஆனால் அது உங்களுடைய இளம் சந்ததியினருக்காக நடக்கும் சத்சங்கம், ஆகவே அது அவர்களுக்கு உங்களால் கொடுக்கப்பட வேண்டும். உங்களுக்கு முடிந்தளவு அந்த விளக்கத்தை சொல்லி அப்போது அந்த வகையில் அது முதலாவது தகவல் அவர்களுக்கு போக வேண்டியது. ரெண்டாவது தகவல் எங்களுடைய கிரியா யோகத்தில் பாபாஜி எங்களுக்கு சொன்னதும், எங்களுடைய சைவ சித்தாந்தத்தில் சொன்ன அடிப்படை கருத்துக்கள் நாங்கள் படித்ததையும் வைத்து கிரியா யோகா முறைப்படி எங்களுக்கு எப்பவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் மூன்று குணங்களில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பது எங்களுடைய இளைய தலைமுறையினருக்கு தெரிய வேண்டும். அந்த மூன்று குணங்களும் யாவன? சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம். இந்த மூன்று குணங்களிலும் தான் நாங்கள் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த குணங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சத்துவ குணங்களால் எங்களுக்கு இன்பமும், ராசத குணங்களால் எங்களுக்கு துன்பமும், தமோ குணத்தால் எங்களுக்கு சோம்பல்தனமான தன்மையும் அதாவது மயக்கமும் ஏற்படுகின்றது. அப்போது நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நிலையில் இருக்கும்போது இந்த மூன்று குணங்களில் நாங்கள் செயல்படுகின்றோம். நாங்கள் இந்த மூன்று குணங்களில் செயல்படும் போது மூன்று விதமான தன்மைகளில் செயல்படுகின்றோம். அந்த தன்மைகளை யாவன? மீண்டும் நாங்கள் சத்துவ குணத்தில் இருக்கும்போது அந்த தன்மைகளால் எங்களிடம் ஏற்படும் ஒரு சாந்தமான குணங்களும் அறிவும், அறிவுக்கு மேலாக நாங்கள் எந்த விஷயங்களையும் பொறுமையாகவும் அவதானமாகவும் செய்யும் தன்மையும், உள்வாங்கும் தன்மையும் கூடுதலாக காணப்படும் குணம்தான் எங்களுடைய சத்துவ குணம். ரஜோ குணத்திற்கு வந்தீர்கள் என்றால் அதற்குரிய தகவல்கள் எப்படி இருக்கும் என்றால், நீங்கள் கோப நிலைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள், நீங்கள் சிந்திக்காது செயல்படும் சந்தர்ப்பங்கள், விரைவாக செயல்படும் சந்தர்ப்பங்கள், அதை விட எந்த விஷயத்திலும் அவசரமாக செயல்படும் முறையினால் நீங்கள் பல காரியங்களை ஒரே நேரத்தில் செய்யும் ஒரு சிறப்பான செயலும் அதிலிருந்து வருகின்றது. அதை ரஜோ குணம் என்று சொல்லுகின்றோம். தமோ குணத்திற்கு போவீர்களாக இருந்தால் தமோ குணத்தில் நீங்கள் சோம்பலாகவும் இந்த பஞ்சமா பாதங்கள் என்று சொல்லப்படும் எல்லா விடயங்களிலேயும் நீங்கள் இருக்கும் நிலைதான் தமோ குணம். அதாவது மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தல், பொய் சொல்லுதல், மற்றவர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தல், நீங்கள் பொய்யாய் வாழுதல், அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படியான குணங்கள் எல்லாம் நீங்கள் தமோ குணத்தில் இருக்கும்போது அந்தந்தன்று நடைபெறுகின்றது. ஆனால் இந்த மூன்று குணங்களும் சேர்ந்தது தான் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கை. இந்த நாளாந்த வாழ்க்கையில் மூன்று குணங்களும் விட்டு நீங்கள் அகல முடியாது. நீங்கள் இந்த மூன்று குணத்திலும் நிச்சயமாக அந்த குணத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சத்துவ குணத்தில் எப்பவும் இருப்பதுதான் மிகவும் உகந்தது. அதாவது நீங்கள் சத்துவ குணத்தில் கூடுதலான ஒரு நாள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு இன்பத்தையே தந்து கொண்டிருக்கும். இன்பம் தருவதில் முக்கிய நோக்கம் அல்ல, உங்களுக்கு சாந்தம் அறிவு எல்லாம் நல்ல முறையில் அது நடைபெற்று கொண்டிருக்கும். அதை மறந்து விடாதீர்கள். ஆகவே நீங்கள் இந்த சத்துவ குணத்தில் நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த குணத்திலேயே நாளில் பெரும்பாலான நேரத்தை இயக்குவது நன்று. ரஜோ குணத்திற்கு நீங்கள் போய் பார்க்கும்போது அதுவும் உங்களிடம் நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து அந்த குணத்திலிருந்து செய்யும் செயல்களை குறைத்து அந்த ரஜோ குணத்திலிருந்து நீங்கள் வழியால் வர வேண்டும். அதே போல் தாமச குணத்தை எடுத்தீர்கள் என்றால் அது பிழையான வாழ்க்கை முறைகளில் நாங்கள் வாழும் நேரம். இதை நாங்கள் எங்களுடைய இளம் சந்ததியினருக்கு இவ்வளவு விரிவாக சொல்லாவிட்டாலும் உங்களால் முடிந்தளவு உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு இந்த மூன்று குணங்களும் எல்லோருக்கும் இருக்கின்றது. இந்த மூன்று குணங்களில்தான் நீங்கள் வாழ்கின்றீர்கள். உங்களுக்கு ஆன்மீகம் பிடிக்குமா பிடிக்காதா பிரச்சனை இல்லை. நீங்கள் சாதாரண உலகியல் வாழ்க்கையிலேயே இந்த மூன்று குணங்களிலும் தான் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே இந்த குணங்களில் சத்துவ குணம் மேன்மையானது. உங்களுடைய அறிவுக்கு, படிப்புக்கு, தொழிலுக்கு, வாழ்க்கைக்கு என்ற முறையில் நீங்கள் இந்த சத்துவ குணத்தில் கூடுதலாக அன்றாட வாழ்க்கையை நடத்த பாருங்கள் என்று அவர்களுக்கு இந்த உதாரணமாக சொன்னப்பட செயல்களில் அவருக்கு எது பிடிக்குமோ என்றால் அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தாய் தகப்பன் பேரர்மார்கள் எல்லோரும் அவர்களுக்கு இதை இருத்தி வைத்து ஒரு 5-10 நிமிடங்கள் இதை சொல்லுங்கள். ஏனென்றால் நாங்கள் இவற்றை அவர்களுக்கு சொல்லி கொடுக்காவிட்டால் அவர்களாகவே இப்படியான விஷயங்களை அவர்களுடைய வாழ்க்கையில் அறிவது ஒரு முடியாத காரியமாக இருக்கும் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில். என்றபடியால் நீங்கள் இவற்றை அவர்களுடைய சத்துவ குணம் எப்போது ஒரு நாளில் வேலை செய்யும், நிச்சயமாக சத்துவ குணங்கள் வேலை செய்யும், நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள். உங்களைப் போல்தான் மற்றவர்களுக்கும் வேலை செய்யும். குடும்பத்தில் அவர்கள் எப்போது சத்துவ குணத்தில் இருக்கின்றார்களோ, அது மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பேரப்பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களுடன் சேர்ந்து வாழ்பவர்களை மாத்திரம் நீங்கள் கவனியுங்கள். அந்த நேரத்தில் இந்த தத்துவத்தை சொல்லிக் கொடுங்கள். இதுதான் வாழ்க்கை. மற்றது ஒரு நாளிலேயே நிகழ்காலத்திலேயே வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதையும் சொல்லிக் கொடுங்கள். அதற்கு என்னென்ன உதாரணம் அவர்களுக்கு பிடிக்குமோ அவற்றை சொல்லிக் கொடுங்கள். நான் உங்களுக்கு உதாரணமாக, நான் சிறுவர்களுடைய வகுப்பு நடத்தும் போது, சத்சங்க நடத்தும் போது உலகளாவிய முறையில் அவர்களுக்கு சொல்லும் எல்லா உதாரணங்களும் அவர்கள் நாளாந்தம் விரும்பி செய்யும் பொருட்களை வைத்தே கூறுவேன். அதற்குரிய காரணம் என்னவென்றால் அவர்களுடைய மனநிலை அதற்குரிய காரணம் என்னென்றால் அவர்களுடைய மனநிலை நான் சொல்லிக் கொடுக்கும் தகவல்களில் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய முக்கிய இலக்கு. அதையே அந்த யுக்தியையே நீங்களும் கையாள வேண்டும். அவர்களிடம் நீங்கள் இந்த விஷயங்களை அவர்களுடைய மனதுக்குள் போடுவதென்றால் நீங்கள் எடுக்கும் உதாரணங்கள் எல்லாம் அவர்கள் சந்தோஷமாக நாளாந்தம் செய்யும் விஷயங்களை உதாரணமாக எடுத்து சொல்ல வேண்டும். அதற்கு இங்கு ரெண்டு மூன்று உதாரணங்களை உங்களுக்கு அது என்ன மாதிரி என்பதை விளங்குவதற்காக ஒன்று ரெண்டு உதாரணங்களை தருகின்றேன். இப்போது நீங்கள் உங்களுடைய வயதுகளை பொறுத்தது உங்களுடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அவர்களை சில விஷயங்களை நீங்கள் மனதை அதில் போட்டு அமைதியாக இருந்து செய்ய வேண்டும் என்று சொல்வதை அவர்கள் தொலைக்காட்சி பார்ப்பதை வைத்து விளங்கப்படுத்தலாம். ஏனென்றால் நீங்கள் சொன்னீர்களோ சொல்லியலையோ அவர்கள் தொலைக்காட்சி பார்ப்பது என்பது மாறாது. அப்போது நீங்கள் அந்த உதாரணத்தை சொல்லும்போது நீங்கள் தொலைக்காட்சி பார்க்கும்போது உங்களை யார் வந்து தொந்தரவு செய்தாலும் அவர்களை சற்று பொறுத்து தொலைக்காட்சி நிகழ்ச்சி முடிய விட்டு வந்து கதைக்குமாறு நீங்கள் சொல்ல வேண்டும் பிள்ளைகளே. ஏனென்றால் அப்போதான் நீங்கள் தொலைக்காட்சியை தொடர்ந்து அதில் அவதானத்தை வைத்து ஒரு தியான நிலையில் பார்க்க முடியும் என்று சொன்னால் அதை அவர்கள் உள்வாங்கி விடுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உதாரணம் அவர்கள் நாளாந்தம் விரும்பி செய்யும் ஒரு செயல். அதே போல் இப்போ உங்களுடைய பிள்ளைகள் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று வைப்போம். மேசையில் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது கூட இன்னொரு தொழிலை செய்து கொண்டு சாப்பிடலாம், டிவியை பார்த்து சாப்பிடலாம். அந்த உதாரணத்தை வைத்தும் அதில் எது நல்லது எது கூடாது என்பதை நாசூக்காக சொல்லலாம். அப்படி அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் வீட்டுக்குள்ளும் வெளியாலும் என்னத்தில் செயல்படுகின்றார்களோ அந்த செயல்களில் நல்ல செயல்களை கூடுதலாக எடுத்து புரியக்கூடிய செயல்களை கூடுதலாக எடுத்து அவர்கள் நாளாந்தம் செய்யும் செயல்களை கூடுதலாக எடுத்து இப்படியான இந்த மூன்று குணத்தில் தான் மனித வாழ்க்கை நடக்கின்றது என்பதை நீங்கள் அவர்களுக்கு புகட்ட வேண்டும். அதுக்கு நேரத்தை தாமதிக்காதீர்கள். முடிந்தளவு ஒவ்வொரு நாளுமா அல்லது நாலு கிழமைக்கு ஒரு நாளா இந்த தகவல்களை அவர்களுக்கு நீங்கள் பரிமாற வேண்டும். முக்கியமாக அவர்கள் சத்துவ குணத்தில் இருக்கும் நேரத்தை பார்த்து இப்படியான தகவல்களை சொன்னீர்கள் என்றால் தான் நீங்கள் வெற்றி பெறலாம். அதை விட்டுட்டு அவர்கள் ரஜோ குணத்திலோ தமோ குணத்திலோ இருக்கும்போது உதப்போ இருந்து பக்கத்தில் 10 முறை சொன்னாலும் அது அவர்களுடைய காதுக்கு சென்றடையாது. என்றபடியால் நாங்கள் எல்லோரும் கிரியா சாதகர்கள் எல்லோரும் எங்களுடைய இளம் சமுதாயத்தினரை அந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டுமென்றால் நாங்கள் அந்த நிலையில் அவர்களுடன் பேச வேண்டும். அந்த நிலையை அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். இது இளைய சமுதாயத்தினருக்கு மாத்திரமல்ல, கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் உங்களுடைய தகப்பன பெற்றோர்கள் இந்த ஆன்மீகத்தில் இல்லாதவர்கள் எல்லோருக்கும் இந்த கிரியா யோகத்தில் இருக்கும் தத்துவங்கள் சைவ சித்தாந்தத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பாபாஜியால் கொண்டு வரப்பட்ட அடிப்படை தத்துவங்கள் எல்லாவற்றையும் கிரியா யோகத்தில் இருக்கின்றது. அவற்றை அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுங்கள். சொல்லி இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தினரையும் எங்களுடைய உறவினர்களுக்கு கூட நீங்கள் போக தேவையில்லை. உங்களுடைய வீட்டுக்குள் அப்படியான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி அந்த வீட்டையே கோவிலாக்கி அந்த கோவிலுக்கு பாபாஜி நெடுகவும் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவர்களும் இந்த நிலையில் அதை ஆன்மீகம் என்று தெரியாதவாறு தங்களுடைய சொந்த வாழ்க்கை என்று நினைத்து அந்த நிலைக்கு வரும்போது அவர்களுக்கு நீங்கள் அந்த வித்தை கொடுத்து விட்டீர்கள் என்றால் அது மரமாக தழைத்து அவர்கள் ஆன்மீகம் என்று தெரியாவிட்டால் கூட அது ஆன்மீகத்தை பற்றி விளங்காட்டியும் அந்த தத்துவத்தின்படி வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையே ஆன்மீகமாகத்தான் முடியும் இறுதியில். என்றபடியால் அவர்கள் எத்தனை வயதினராகவும் இருக்கலாம், உங்களுடைய சொல்லை கேட்காதவர்களாகவும் இருக்கலாம், இந்த ஆன்மீகம் யோகம் என்ற சொற்களை நீங்கள் பாவிக்காது. இது ஒரு சாதாரண வாழ்க்கையில் நடக்கும் மனிதரிடம் இருக்கும் முக்குணங்கள் என்று சொல்லி அந்த மூன்று குணங்களுக்கும் நான் சொன்ன மாதிரி உதாரணங்களையும் சொல்லி ஏன் நாங்கள் அப்படி இருக்கின்றோம் அதை நீங்கள் அவர்களிடம் கேள்வியாக அவர்கள் உங்களிடம் கேள்வியாக கேட்கும் போது நீங்கள் அதற்கு பதில் சொல்லக்கூடிய நிலையில் கூட இருக்க வேண்டும். அதை நீங்கள் எப்படி சொல்லலாம் என்றால் அவர்கள்ட்டே கேட்கலாம், இங்கே வாங்கள், நீங்கள் நேற்று டிவி பார்க்கும் போது சந்தோஷமாக இருந்து பார்த்தீர்கள், நான் அவதானித்தேன், இன்று பார்க்கும்போது உங்களுடைய மனதில் குழப்பம் இருக்கின்ற மாதிரி எனக்கு தெரிகின்றது என்றால் அவர்கள் சொல்லுவார்கள், ஓம் அம்மா ஓம் அப்பா, எனக்கு நேற்று கொஞ்சம் ஹாப்பியாக இருந்து பார்த்தேன், அதே ஷோவை இன்றைக்கு பார்க்கின்றேன், ஆனால் என்னுடைய ஹாப்பினஸ் இல்லை என்று சொல்லுவார்கள். ஒரு உதாரணத்திற்கு அதை வைத்துத்தான் நீங்கள் இந்த முக்குணங்களை விளங்கப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பார்த்த டிவி ஷோ ரெண்டு நாளும் ஒரே தொலைக்காட்சி நிகழ்ச்சி தான். ஆனால் ஏன் ஒரு நாள் அவர்கள் சந்தோஷமாக பார்த்திருக்கிறார்கள், ஏன் மற்றைய நாள் அதை சந்தோஷமாக பார்க்கவில்லை என்று பார்த்தீர்களாக இருந்தால் அது அவர்களுக்கு விளங்கும். என் அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் நடக்கின்றது. அதனுடைய கருத்து என்னவென்றால், ஒரு நாள் அவர்கள் டிவியை பார்க்கும்போது சத்துவ குணத்தில் இருந்து பார்த்திருக்கின்றார்கள், பொறுமை, அமைதி, உள்வாங்கல், அறிவு. அடுத்த நாள் பார்க்கும்போது அவருடைய குணநிலை ரஜோ குணத்திலோ தமோ குணத்திலோ இருந்திருக்கின்றது. ஆகவே அவர்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அந்த குணத்தின் அடிப்படையான தத்துவங்கள் அவர்களுடைய அந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாக இன்பமாக பார்க்க விடவில்லை. அதனால் தான் இந்த சத்துவ குணம் என்பது இன்பத்தை தருவது, ரஜோ குணம் என்பது துன்பத்தை தருவது, தமோ குணம் என்பது மயக்கத்தை தருவது. இதை நாங்கள் பல இடங்களிலே கொண்டே எல்லாம் ஒட்டு பார்க்கலாம், ரைட். அதே சைவ சித்தாந்தத்தில் கூட நாங்கள் அதை கடைசி 2 வாரங்களில் சில இடங்களில் பார்த்திருக்கின்றோம், ரைட். இன்ப நிலை, துன்ப நிலை, மயக்க நிலை, இந்த மூன்று நிலையிலும் இயங்கும் குணங்கள் தான் எங்களுடைய குணங்கள், எல்லா மானிடர்களுடைய குணங்கள். அந்த குணங்களை நாங்கள் அறிகின்றோம் என்றபடியால் இந்த குண விளக்கங்களை அவர்களுக்கு சொல்லி கிரியா யோகத்தின் முக்கியமான விஷயமாகிய ஒரே நாளில் வாழுதல் என்பதையும் அவர்களுக்கு உரிய நேரத்தில் சொல்லி, அதை அவர்களுக்கு உரிய முறையிலேயே சொல்லி, அவர்கள் செய்யும் செயல் உங்களுக்கு பிடிக்காத செயலாக இருந்தாலும் அதைத்தான் அவர்கள் தொடர்ந்து செய்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். அந்த செயலை வைத்தே அவர்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் நீங்கள் அந்த செயல்கள் உங்களுக்கு பிடிக்கும், ஆனால் மற்றவர்களுக்கு பிடிக்காவிட்டாலும் நீங்கள் அதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றபடியால் அந்த செயலிலேயே மனத்தை வைத்து நீங்கள் செய்யுங்கள், நாங்கள் உங்களை செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதில் மனதை வைத்து செய்யும் போது உங்களுடைய அதாவது கன்சன்ட்ரேஷன் என்று நீங்கள் சொல்லலாம் அவர்களுக்கு. தியானம் என்ற வேர்டே நீங்கள் பாவிக்க தேவையில்லை, ஏனென்றால் அவர்கள் யோகத்துக்குள் வரவில்லை என்றால் தியானம் என்றால் அவர்களுக்கு அதை கேட்க விருப்பமிராது. அதாவது உங்களுடைய அவதானத்தையும் நீங்கள் அதை உள்வாங்கும் தன்மையையும் கூட்டுவதற்கு நீங்கள் என்ன செயல் செய்தாலும் நல்லதா கெட்டதா அதில் நீங்கள் உங்களுடைய மனதை வைத்து செய்யுங்கள் பிள்ளைகளே. செய்தீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் இன்பமான நிலையில் இருப்பீர்கள். அது உங்களுக்கு சத்துவ குணத்தை உங்களுடைய வாழ்க்கையில் வளர்க்கும் என்று கூறி அதை நீங்கள் புகட்டலாம். அதற்கு நீங்கள் முதல் எல்லோரும் இந்த குணங்களில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் எல்லோரும் உங்களை கூட, நானது சிறுவர்களை எங்களுடைய இளம் சந்ததியினரை வைத்து இன்று சத்சங்கம் செய்துட்டு போகின்றேன், உங்களை அந்த நிலைக்கு நீங்கள் தயார்படுத்துவது மிகவும் முக்கியம் என்றபடியால் இந்த இளம் சந்ததியினரை நாங்கள் தனியே யோகா ஆசனங்கள் வந்து போடுங்கள், யோகா தீட்சையில் சொன்னப்பட்டவற்றை செய்யுங்கள் என்று சொல்லி அந்த நிலையில் இருப்பவர்களை அந்த நிலையில் வளர்த்து கொண்டு போகலாம். ஆனால் கூடுதலாக அந்த நிலை நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் மாறிக்கொண்டு போகும். அதற்கு காரணம் அவர்களுடைய சூழ்நிலை, அவர்களுடைய இந்த மூன்று குணங்கள் என்றபடியால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செயல்முறைகளில் இந்த குணங்களை அவர்களுக்கு விளங்கப்படுத்தி அவர்களை சரியான முறைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு விரும்பிய செயலிலேயே ஈடுபடுத்தப்படுத்தி விடுவீர்களாக இருந்தால் அவர்கள் அந்த செயலில் கிடைக்கும் வெற்றிகளை தானாகவே நினைத்து, ஓஹோ இப்போது இப்படி செய்யும் போது நான் இன்னும் நன்றாக இருக்கின்றேன் என்றபடியால் நான் ஒவ்வொரு நாள் செயலிலும் முதல் கொண்டு செய்வேனாக இருந்தால் அது படிப்பாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், நான் இன்றும் நன்றாக வாழலாம் என்றது அவர்களுக்கு சொல்லாமலே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வாழ்க்கையில் புரிந்துவிடும். அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு வரும்போது அவர்கள் உங்களை வீட்டுக்குள் பார்க்கும்போது நீங்கள் செய்யும் சாதனைகள், நீங்கள் செய்யும் யோகாக்களை பார்த்து அவர்களே மெதுவாக குழந்தையாக தவண்டு நடந்து ஓடி யோகத்தை நோக்கி வருவார்கள் என்பது எனக்கு ஒரு நம்பிக்கை. என்றபடியால் எல்லோரும் இந்த செயலை இந்த இந்த உதவியை அதாவது இந்த தொண்டை உங்களுடைய சொந்த குடும்பத்தில் உங்கள் நலனுக்காகவும் அவர்கள் நலனுக்காகவும் கொண்டு வாருங்கள். எல்லா இடத்திலையும் சொல்லி இருக்கின்றது, உங்களுடைய வீடு நன்றாக இருக்குமாக இருந்தால் அதாவது துப்புரவாக இருக்க வேண்டும் என்று சித்தாந்தம் சொல்லுகின்றது. அது துப்புரவு என்பது நோமலாய் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நீங்கள் அந்த வீட்டை துடைத்து அந்த வீட்டை நல்ல நிலையில் வைத்து ஒரு இறைவன் குடிகொள்ளும் ஆலயமாக கொண்டு வந்தால் இறைவன் அங்கு வந்து குடியிருப்பார் என்று சைவ சித்தாந்தம் சொல்லலாம். ஆனால் அது சித்தாந்த முறையில் அப்படியான சொற்களை வைத்து சொல்லி இருக்கின்றது. உண்மையாக அந்த துப்புரவு என்பது வழி துப்புரவாகத்தான் நாங்கள் அந்த வசனத்தை எடுக்கின்றோமே தவிர, ஆனால் சைவ சித்தாந்தத்தின் உட்பட்ட கருத்துக்கள் எப்படியாக இருக்கும் என்றால், அது புற தூய்மை மாத்திரமல்ல அகத்தூய்மையும் இருக்க வேண்டும். அதை மறந்து விடாதீர்கள். எல்லோரும் நினைக்கின்றீர்கள், நீங்கள் இன்று வீட்டை கூட்டி மெழுகி அல்லது வீட்டை துப்புரவாக்கி கடவுளுக்கு விளக்கேற்றி மாலை போட்டு இவற்றை செய்தால் நாங்கள் அந்த கோட்பாட்டை கடைபிடிக்கின்றோம் என்று மறந்து விடாதீர்கள். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு இந்த வாழ்க்கையில் அகமும் இருக்கின்றது, புறமும் இருக்கின்றது. அகச்சூழலில் இருப்பது தான் எங்களுடைய ஆன்மா, புறச்சூழலில் இருப்பது கடவுள். அண்டமும் இருக்கின்றது, பிண்டமும் இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய செயல்களை நீங்கள் இரண்டு விதமாக பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் தனியே அந்த மார்க்கங்களில் இருந்து, அந்த மார்க்கத்தில் சொன்னபடி துப்புரவாக இருந்து நீங்கள் அந்த முறையில் கடவுளை வழிபடுறது மாத்திரமல்ல, அகச்சூழலையும் எப்பவும் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த அகச்சூழலை பார்ப்பது தான் யோகம், வேறே ஒன்றுமல்ல. புறச்சூழலை பார்ப்பது எல்லோராலையும் செய்ய முடிந்தது, ஆனால் அந்த புறச்சூழலை தனியத்தான் பார்க்க வேண்டும் என்று அந்த விஷயங்களை அவர்கள் செய்துவிட்டு திரும்ப அந்த விஷயங்கள் முடிந்த பிறகு அகச்சூழலில் இனி இல்லை என்ற தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்யும் போது அந்த புறச்சூழலில் செய்ததால் ஒருவித பயனும் கிடைக்கப் போகாது. ஆகவே உங்களுடைய பிள்ளைகள் இந்த யோகத்திற்குள் வராவிட்டால் கூட அவர்கள் இந்த அகச்சூழல் புறச்சூழல் என்ற பகுதியில், புறச்சூழலில் செய்யப்படும் வழிபாடுகள் கிரியைகளுக்கு அவர்கள் வராவிட்டாலும், அகச்சூழலில் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். புறச்சூழலில் நீங்கள் எவ்வளவுதான் தலைகளாக நின்றாலும் இன்றைய இளைய சமுதாயத்தினரை உங்களால் மாற்ற முடியாது. ஆனால் அகச்சூழலில் மாற்றலாம். அதற்காகத்தான் இந்த முக்குணங்களின் தத்துவத்தையும், அதைவிட இந்த ஒரு நாளில் வாழும் முறையையும் பிள்ளைகளுக்கு அதில் பிரயோசனம் இல்லையே என்று நீங்கள் மனதால் விட்டுவிடாது. அந்த தகவல்களை உங்களுடைய அறிவுக்கு உகந்த முறையில் அவர்களுக்கு எடுத்து செல்லுங்கள். ஆதலால் அவர்கள் புறச்சூழல் நிச்சயமாக மாறும் என்பதை எதிர்பார்க்காதீர்கள். ஆனால் நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய செயலில் அந்த குணங்களையும் அந்த நாள் வாழ்க்கையையும் போட்டு செய்யும் போது அதில் கிடைக்கும் பெறுபேறுகளை அவர்கள் நிச்சயமாக உணர்வார்கள். நீங்கள் அவர்களுக்கு படிப்பிக்க தேவையில்லை, ஏனென்றால் அவர்கள் அதை விரும்பி செய்யும் செயல்கள். அதை உணரும் போது அவர்களுடைய அகத்தில் ஒரு கேள்வி பிறக்கும், நான் இவ்வளவு நாளும் செய்த வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போது அப்பா அம்மா என்னுடைய பேர பிள்ளைகள் எல்லோரும் பேரர் அதாவது பாட்டனர் மேர் சொல்லி தந்த விஷயத்தை என்னுடைய விஷயத்திலேயே நான் செய்து வாழ்வதற்கும் ஒரு சிறிய விஷய வித்தியாசமோ ஒரு பெரிய வித்தியாசம் வருகின்றது என்றால் கேள்வி வரும், இது ஏன் வருகின்றது, அப்போது இங்கே ஏதோ ஒரு தகவல் இருக்கின்றது என்று அவர்கள் தங்களுடைய அகத்தில் இந்த கேள்வியை போட்டு அதற்கு விடை காண ஒழுக்கிவிட்டு விட்டார்கள் என்றால் அந்த ஆன்மீக பொறி அவர்களை வந்தடைந்து விட்டது. ஆகவே அவர்களை திருத்த முடியாது, அவர்கள் சொல்வழி கேட்க மாட்டார்கள் என்று சொல்லி அவர்களை இந்த கலியுக வாழ்க்கையில் இருந்து அவர்களுடைய வாழ்க்கையை பழுதாக விடாது. முடிந்தளவு இந்த இதை ஒவ்வொருவரும் உங்களுடைய குடும்பத்தில் இந்த யோகத்தில் இல்லாதவர்கள் எல்லோருக்கும் பிரசங்கம் மாறி சொல்லாமல் ஒவ்வொருவர் சின்ன விஷயத்திலையும் ஒவ்வொருவர் செயலில் அவர்களுடைய சத்துவ குணம் அறிந்து அந்த நேரத்தில் ஒவ்வொருவர் சின்ன விஷயமாக அவர்களுடைய மனதுக்கு இதை விதைத்து விடுங்கள். அப்படியாகத்தான் எங்களுடைய குருமார்கள் எங்களிடம் எங்களுடைய மனத்தில் இந்த கிரியா யோகா விதையை விதைத்து நாங்கள் இன்று எல்லோரும் இந்த கிரியா யோகத்தில் முழு நம்பிக்கை வைத்து பாபாஜியில் நம்பிக்கை வைத்து இந்த கிரியா யோகத்தை ஓரளவு எங்களுடைய வாழ்க்கையில் சேர்த்து நாங்கள் வாழ்ந்து கொண்டு போகின்றோம். ஒவ்வொரு நாளும் அதில் கிடைக்கும் தகவல்கள், அதில் கிடைக்கும் இன்பங்களையும் எடுத்து துன்பங்களையும் எடுத்து, ஆனால் இன்பமும் துன்பமும் ஒன்றுதான் என்பதையும் மெதுவாக உணர்ந்து கொண்டு வந்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு சரியான பாதையில் பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த வாழ்க்கையையும் வேறு விதமாக வேறு முறையில் எங்களுடைய இளைய சந்ததியினருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். அதான் நான் நேற்றைய சத்சங்கத்தில் சொன்னேன், பாபாஜி நிச்சயமாக 20 ஆண்டுகளுக்கு பின், அதாவது 52 ஆண்டு, சரியாக 100 வருட யோகி அறை நீலகண்டனையும் வைத்து இந்த கிரியா யோக சைவ சித்தாந்த கிரியா யோகத்தை கொண்டு வந்தது போல, நிச்சயமாக இன்னும் ஒரு 32 வருடங்களில் நாங்கள் இருப்போமோ இல்லையோ அது அவர் சித்தம். 32 வருடங்களில் எங்களுடைய சந்ததியினர் நிச்சயமாக இருப்பார்கள். பாபாஜி இந்த கால சந்ததியினருக்கு ஏற்ற மாதிரி இந்த கிரியா யோகா முறையை, நான் பேசிய முறையிலாவது இருக்கலாம், ஏதோ ஒரு முறையில் சந்ததியினர் தங்களுடைய இந்த கலியுக வாழ்க்கையையும் வாழ்ந்து கொண்டு கிரியா யோகத்தை பற்றியும் அறிவதற்கும் அதில் பயிற்சி செய்வதற்கும் உரிய ஒரு புதுவிதமான மார்க்கத்தை நிச்சயமாக கொண்டு வருவார். அது பொறுத்திருந்து பார்ப்போம் என்று இன்றைய சத்சங்கத்தில் உதை நான் முழுமையாக வைத்து, மற்றது இவ்வளவு நாளும் நாங்கள் படித்த விஷயம் பாபாஜியின் தெய்வீக குரலில், அதாவது மனங்களை பற்றி படித்திருக்கின்றோம். மற்றது நாங்கள் 3 பதி, பசு, பாசம் என்ற 3 நிலைகளை பற்றி படித்திருக்கின்றோம். அவற்றை பற்றி பாபாஜி 3 பக்கங்களில், 2 அரை பக்கங்களில் ஒய்சப் பாபாஜி கொடுத்திருக்கின்றார். அதை நான் நேற்று எனது மனைவியாருடன் தேடி பார்த்து அந்த பக்கங்களை பதிவு செய்து உங்களுக்கு இன்று தருகின்றேன். ஆங்கிலத்தில் வாசிப்பவர்கள் ஆங்கிலத்தில் வாசிக்கலாம், தமிழில் வாசிப்பவர்கள் தமிழில் வாசிக்கலாம். பக்கம் 400, 401, 402 இந்த 3 பக்கங்களையும் படித்தீர்கள் என்றால், இப்போது நாங்கள் கடைசி 6 சத்சங்கத்தில் பேசிய சைவ சித்தாந்த கோட்பாடுகள் அப்படியே புதைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது அந்த கோட்பாடுகள் உங்களுக்கு விளங்கியபடியால் இப்போது அந்த 3 பக்கங்களையும் இன்று மறந்துடாமல் வாசிக்க தொடங்குங்கள். அதை வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய இன்பம் கிடைக்க இருக்கின்றது. அந்த 3 பக்கத்திலும் இந்த மனமென்ற கோட்பாடும், இந்த பதி, பசு, பாசம் என்ற கோட்பாட்டில் நாங்கள் படித்த சில தத்துவங்களும், அதைவிட நான் இப்போது உங்களுக்கு உரையாற்றிய எங்களுடைய முக்குணங்களை பற்றியும் பாபாஜி ஒரு சமரியாக அந்த விளக்கத்தை சிறிய வசனங்கள் மூலம் கொடுத்திருக்கின்றார். நான் இப்போது சொன்ன மாதிரி விளக்கங்களுடன் அல்ல, ஆனால் அந்தளவு கருத்துக்களும் 2, 3 வசனங்கள், 4 வசனங்களில் உங்களுக்கு விளங்கும் பாணியில் இருக்கின்றது. ஆனால் அதற்கு உதாரணங்கள் கொடுக்கப்படவில்லை. அதான் ஞானிமார் எங்களுக்கு தரும் ஒரு சொற்கள், அவர்கள் விளக்கமாக தருவதில்லை. ஆசிரியர்கள் மேர் குருமார்கள் தான் அவர்கள் சொன்ன சொற்களுக்கேற்ற விளக்கங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு விளங்கக்கூடியதாக நான் இப்போது உங்களுக்கு சொன்ன முறையில் அவற்றுக்கு விளக்கங்கள் தந்து அவற்றை மற்றவர்களுக்கு விளங்கும் முறையில் சென்றடைவதற்கு அவர்கள் எங்களை கருவியாக பாவித்து அந்த தொழிலை செய்கின்றார்கள். ஆனால் அழுத்தமான தத்துவம் பாபாஜியினால் தரப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் பல இடங்களில் தேட தேவையில்லை. பக்கம் 400, 401, 402 தேடுங்கள். அதை நீங்கள் பலமுறை வாசியுங்கள். அடுத்த வகுப்பில் நான் உங்களுக்கு அந்த 400, 401, 402 பக்கங்களை ஒவ்வொரு வசனமாக வாசித்து உங்களுடன் அதனுடைய அடுத்த 2 வகுப்புகளில் வாசித்து அதனை உதாரணங்களுடன் விளங்கப்படுத்தி இன்னும் உங்களுடைய சிந்தையில் அந்த பாபாஜியின் கிரியாயோ தத்துவங்கள், எங்களுடைய நாங்கள் பயிற்சியில் வரும் அந்த முறைக்குரிய தத்துவங்களை இன்னும் உங்களுக்கு விளங்கப்படுத்த இருக்கின்றேன். அதற்கு முதல் நீங்கள் அதை பல தடவை வாசித்து உங்களுடைய சொந்த சிந்தனையில் உங்களுக்கு அதில் என்ன விளக்கங்களை எடுக்கலுமோ எடுத்துட்டு வந்தால், நான் செல்லும் போது நான் அதை கதைத்து கொண்டு போகும்போது நீங்கள் அதிலிருந்து கேள்விகளை உருவாக்கலாம். அந்த கேள்விகளுக்கும் அடுத்த 2 வகுப்புகளில் நாங்கள் சத்சங்கம் முடிந்து வினா விடையில் விடை காண்போம் என்றபடியால், நீங்கள் அடுத்த 3 நாட்களும் இந்த பக்கம் 400, 401, 402 முழுமையாக வாசித்து, அது 403 வரைக்கும் போகின்றது ஒரு பாட்டுடன், அந்த பாட்டையும் வாசித்து உங்களுடைய மனதுக்குள் அதை பதித்து என்னுடைய சத்சங்கத்துக்காக காத்திருங்கள். அடுத்த புதன்கிழமை நாங்கள் அதை தொடங்குகின்றோம். எவ்வளவு நேரம் எடுக்குமோ என்பதுதான் 1 வகுப்பிலா 2 வகுப்பிலா சொல்வது என்பதை பொறுத்தது. நாங்கள் அந்த முயற்சியில் நாங்கள் 2 பக்கத்தையும் பார்த்து எங்களுடைய கிரியா யோகத்தையும் அந்த கிரியா யோகம் எவ்வளவு உன்னதமாக சைவ சித்தாந்த ஆள் கருத்துக்களில் பதியப்பட்டிருக்கின்றது என்பதையும் பார்ப்போம். அப்போதுதான் நாங்கள் உழவு நாளும் செய்த ஆறு சத்சங்கத்தில் செய்த விஷயங்கள் எவ்வளவு முக்கியமானது பாபாஜியின் கிரியா யோகத்தில் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று கூறி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து வினா விடைகளுக்கு வருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ.